ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கேனா உபநிடதம், கேனா வாக்கிய பாஷ்யம், வாக்கியம் 1, மந்திரம் 3, தலைப்பு ந தத்ர சக்ஷுர் கச்சதி. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
முதல் மந்திரத்துல குலங்களை ஏவறது யாருன்னு கேட்டான். குலங்களை ஏவறது இன்னரும் சொல்ல முடியாது, சைதன்யம்னு சொல்ல வேண்டியதா போயிடும். சின்மாத்திரஸ்வரூபம் அப்படின்னு சொல்ல வேண்டியதா போச்சு. சின்மாத்திர ஸ்வரூபம்னு புரியாது. அதுக்காக என்ன சொன்னார்னா, கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள்லாம் ஜட பதார்த்தங்களோ இல்லையோ, லோகத்துல இருக்கிற ஜட பதார்த்தம் பாத்தீரோ இல்லையோ, அது எப்படி இருக்கு, வெச்ச இடத்துல இருக்கு, அசைய மாட்டேங்கிறது. ஆனா கண்ணும் அசைகிறது, காதோ கேட்கறது, காலோ நடக்கிறது. அப்ப இந்த புலன்கள் எல்லாம் தன் தன் காரியத்தை தான் பண்றதுன்னா, இதுவோ ஜடம்னு தீர்மானமான பிறகு இதை வந்து இவருக்கு வேலையை செய்யறதுன்னா, அதை இயங்கி வைக்கிறவா மொத்தம் வைக்கணும். யாராவது தூண்டினாத்தான் தூண்டுபவன் யாரு என்கிறது உன் கேள்விக்கு அர்த்தம். அதற்கு சமாதானம் சின்மாத்திரம் சொல்லலாம், சாட்சின்னு சொல்லலாம். சாட்சின்னா அவர் வெறுமன இருக்க சீதி காரியங்கள் நடக்காரு. ஏன்னா அவர் ஒவ்வொருத்தரையும் கைய பிடிச்சு எழுத வைக்கிறார். அக்ஷராபியாசத்தை அன்னைக்கு வெள்ளித்தட்டுல அரிசியை போட்டு குழந்தைய கைய பிடிச்சுட்டு வரல, ஆ ஆ சிவாய நமஹா சித்தன் நமஹா அப்படின்னு அப்ப எழுதுவார். அப்படியே எழுத வைக்கிறார் உங்களை பரமாத்மா இல்லையே. ஆனா என்ன பண்றாரு, அவர் பாட்டுக்கு தேவையான இருக்கார் ஹிருதயத்துல. அவர் இருந்தார், இவைகள்லாம் வேலை செய்யும். அப்ப இவைகள் வேலை செய்யறதுக்கு அவர் என்ன பெருமனு ஒரு காரணமா இருக்காரு, அவ்வளவுதான். ஒரு நிமித்தமா அங்க இருக்கார். அவர் இருந்தால் இவைகள் வேலை செய்யறது அப்படிதான் சொல்ல முடியும். அப்ப அவர் என்ன சாட்சியா இருக்கணும், ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், பெருமனை உட்கார்ந்துட்டு தான் போறோம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சாட்சியா இருக்கார் அப்படின்னு சொன்னார். சாட்சியா இருக்கார்னு சொன்ன பிறகு அப்புறம் ஒரு சந்தேகம் வருது. லோகத்துல சில பதங்கள்லாம் இன்னொரு பதம் இருந்தால்தான் இந்த பதத்துக்கு அர்த்தம் வரும். பிரதியோகி பதங்கள்னு பேர் அதுக்கு, ரிலேட்டட் டேர்ம். அப்பான்னு சொன்னா பையன் இருக்கணும், ஆத்துக்காரின்னு சொன்னா ஆத்துக்கார ஒருத்தர் இருக்கணும். அதே போலயே ஒரு பொருள் இருந்தா தான் இன்னொரு பொருளுக்கு அர்த்தமே வரும். அதே போல சாட்சிங்கிற ஒரு பொருள் இருக்கு பச்சல, அது சாட்சின்னு என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் பார்க்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப பார்க்கப்படும் பொருள் இருந்தா தான் பார்க்கிறவன் சொல்லலாம், இல்லைன்னா இருப்பவன் சொல்லலாம். இப்ப பார்க்கிறவன் நீங்க சொல்றீல சாட்சின்னு சொல்றீல, அப்ப அந்த சாட்சிங்கிற பதே அது என்ன சொல்றது, சாட்சியம்ங்கிற ஒரு பொருளை எதிர்பார்க்கிறது. எதிர்பாராமல் நீங்க சொல்லலாம் அப்படின்னா என்ன பண்றது, சாட்சிங்கிற பதத்தையும் நம்ம சொல்ல முடியல. அந்தர்யாமிங்கிற பதம் சொல்லுவோம்னா ஒருவரை கண்ட்ரோல் பண்றவன் அர்த்தம். கண்ட்ரோல் பண்ணப்படும் பொருள் இருந்தா தான் அந்தர்யாமி. அந்தர்யாமிங்க ஒருத்தரை கண்ட்ரோல் பண்றான், யார கண்ட்ரோல் பண்றானோ அவன் இருக்கணும், அப்பதான் அவன் கண்ட்ரோல் பண்ண. அப்படி இன்னொரு பதார்த்தத்தோட சம்பந்தம் இல்லாம ஒரு பொருளை சொல்லணுமே ஆனால் யோஜனை பண்ணி சின்மாத்திரம்னு சொல்ற தவிர வழி இல்லையா. அப்ப அந்த சின்மாத்திரம்னு தான் சொன்னார். அது ஸ்ரோத்ரேன ஸ்ரோத்ரம் என்ன, கேவல சின்மாத்திர ஸ்வரூபம்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. கேவல சின்மாத்திரம் அவனுக்கு என்ன புரியும், புரியலையே. அந்த சிஷியனோ தன்னை கேட்டார், கேட்டும்பொழுது அவன் மனசுக்கு அது புரிஞ்சு சந்தோஷப்படுற பண்ணி சொல்லணும், அதற்காக அது சொன்னா போராதுன்னு வச்சிருந்து அடுத்ததாக ஒரு மந்திரத்தை சொன்னார். நான் நோமனா. அப்ப அது சின்மாத்திரம் தான், அது அதை உன் கண்ணால பார்க்க முடியாது, வாக்கால சொல்ல முடியாது. லோகத்துல நிறைய பொருள்களை கண்ணால தான் பாக்கிறோம். 90% அது ஆப்ஜெக்ட் நீங்க அறிந்து கொள்றது கண்ணால தான். சில பதார்த்தங்கள் எது கந்தம் சப்தம் இவையெல்லாம் கண்ணால அறியல, ஆனா அதை இருக்குன்னு வாயால சொல்றேன். உலகத்துல வாக்கால சொல்ல முடியாததான பதார்த்தமே கிடையாது. என்ன வாச்சியத்துவம் கேவலாண்மை, அத்தியந்த அபாவம் அப்ரதியோகி, எல்லா பொருளையும் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாத பொருள் இல்ல. எந்தெந்த பொருள் இருந்தாலும் சரி, இந்த பொருள்னு வச்சா அதுக்கு ஒரு பேரை வச்சிருவோம், நமக்கு அந்த பேரை வைக்க தெரியும். இந்த வாச்சியத்துவம்னு இருக்கு, இந்த வாக்காவது எல்லாத்தையும் பிடிக்கிறது, அந்த வாக்காவது ஆத்மாவை சொல்லுமோ அப்படின்னா இந்த வாக்கம் ஆத்மாவை குறிப்பிடாது. ஆத்மாவை சொல்வதற்கு சொல்ல என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கார். அதான்ப்பா வாக்கால சொல்ல முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. கண்ணு வாக்குங்கிறது உபலட்சணமாக சொன்ன எந்த புலனுக்கும் விஷயம் இல்ல. எந்த புலனுக்கும் விஷயம் இல்லாத போனாலும் சில பொருள் எல்லாம் சுகம் துக்கம் வெக்கம் தைரியம் இவைகள்லாம் நம்ம பார்க்கல, ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா மனசானது சப்தத்தினால சொல்ல முடியாத போனாலும், கண்ணு புலன்கள்னால அறியப்படாத போனாலும் அதை மனசு அறிந்து கொள்றது. அப்படி இந்த மனசாவது அறியட்டுமே அப்படின்னு சொல்றது ரைட்டா தான் இருக்கு. ஆனா மனசும் அதை புரிந்து கொள்ளாது. மறுபடியும் மனசு புரிஞ்சுக்கணும். புலன்களால தெரியாத விஷயத்தையும் சிலத மனசு புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னேன்னு, அது மாதிரி பிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியும்? மனசாலையும் பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் புலன்கள்னால முடியாதோ இல்லையோங்கிறது என்ன அர்த்தம்? மனசாறு ஒரு காலத்துல புலன்கள்னால ஒரு விதமாக புரிந்து கொண்டதை மாத்திட்டா மனசு புரிந்து கொண்ட சாமர்த்தியம் இருக்கு. குதிரையை தனியா பார்க்கணும், கொம்பை தனியா பார்க்கணும், குதிரை கொம்புன்னு சொன்னா இவர் சொல்றது தப்புன்னு தெரியும். ஒரு ஸ்திரீய தனியா பார்க்கணும், ஒரு பையனை தனியா பார்க்கணும், அந்த மலடிக்கு மைந்தன்னு சொன்னா ஓஹோ இப்படி சொல்றார் அப்படின்னு தெரியும். மைந்தனையும் ஒரு அம்மாவையும் தனித்தனியாக பார்த்து அதற்கு பிறகு மலடி மைந்தன்னு மனசு கனெக்ட் பண்ணும். இந்த மனசுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்குன்னா, தனித்தனியாக பார்த்த பொருள்களை வெவ்வேறு காலங்களில் பார்த்த பொருள்களை ஒன்றாக சேர்க்கிறதுங்கிறது அடிஷனல் தர்மம் அதற்கு. ஆனா இப்படிப்பட்டதான பொருள் இல்ல பிரம்மா, ஆயால் இந்த மனசினாலேயே அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆகையால் இதை சொல்றது ரொம்ப கஷ்டம். அதனால நான் என்ன சொல்றேன், வேற வழியாக நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பித்தேன். வேற வழியாக எப்படி சொல்றேன், அந்நதே விஜிதா ததோ அவிஜிதா ததி. இது ரொம்ப முக்கியமான மந்திரம் இந்த கேனோபனிஷத்துல. அதனாலதான் இந்த கேனோபனிஷத்துல ஆச்சாரியால் வாக்கிய பாஷையில ரொம்ப விஸ்தாரமா சொல்றாரு, பத பாஷையில இவ்வளவு சொல்லல. இது விஸ்தாரமா சொல்றது காரணம் என்னன்னா, அந்த மனசானது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பாக்கணும். அது எந்த சந்தர்ப்பத்துல அந்த மனசானது அதை எப்படி புரிந்து கொள்றதுன்னு பாக்கணும். இப்ப அதுக்கு ஒரு வழி சொன்னார் அந்யதேவ தத் விஜிதாத், இன்னொரு பாகம் அதோ அவிஜிதா தரிந்து அது அப்புறம் பார்ப்போம். அந்யதேவ தத் விஜிதாத் எனக்கூடியதான பதத்துக்கு மட்டும் என்ன அர்த்தம் சொல்றது? இது வெறும் காதால கேட்கறது மட்டும் இல்ல, ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னு மனசுல யோசனை பண்ணி பண்ணி பார்த்தாதான் புரியும். அவர் நமக்கு அந்யதேவ தத் விஜிதாதுன்னு சொன்னார். விஜிதாதன அறியப்பட்ட பொருள்களை விட வேறானது அவ்வளவுதான். விஷயமானது என்ன, நாங்கள் எதை அறிஞ்சின்றிருக்கோ அது பிரம்மம் இல்லை. அறிஞ்சின்றிருக்கோ கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ வாக்காலேயோ தோலாலேயோ மனசாலேயோ எதை அறியப்பட்டதோ அதெல்லாம் பிரம்மம் இல்ல. அப்ப பிரம்மத்தை அறிஞ்சுக்கணுங்கிறேள், இது இல்லாம பிரம்மம் இல்லைங்கிறேள். சார் உங்களுக்கு ஆத்மா அனாத்ம விவேகம் தானே பண்ணித்தரணும். அனாத்மா கூட ஆத்மா கலந்து போச்சு, அதை பிரிச்சு எடுத்து காட்டணும். அப்படித்தானே பண்ண முடியும். பிரிச்சு எடுத்து காட்டுறதுன்னா இதெல்லாம் இல்லையே இல்லன்னு சொன்னா தானே மீதி எத்தனை எது இருக்கோ அதை நீங்க புரிஞ்சுக்க போறேன். பாலும் ஜலமும் கலந்து போயிடுது. ஹம்சம் என்ன பண்றது, பாலை குடிச்சிட்டு ஜலத்தை வைக்கும். அப்ப ஜலம் வேற பால் வேறன்னு தெரிஞ்சது. அதே விதமாக இங்க என்ன சொல்லணும் உங்களுக்கு, ஆத்மா வேற அனாத்மா வேற இவ்விரண்டுகள ஒரு பொருளை தனியா பிரிச்சு கொடுக்கணும். தனியா பிரிச்சு கொடுக்கணும்னு ஆத்மாவை எடுத்து தங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றது ஒரு வழி, அனாத்மாவை தூக்கி போடுறதுன்னு ஒரு வழி. பாலையும் ஜலமும் கலந்துருந்தால் பாலை தனியா வச்சு ஜலத்தை வைக்கிறது ஒரு வழி, ஜலத்தை குடிச்சிட்டு பாலை மிச்சம் வைக்கிறதுன்னு ஒரு வழி. அதே விதமாக நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், அனாத்மாக்களை தூக்கி போட்டு ஆத்மாவை மட்டும் தனியா காட்டுறோம். பாலை என்ன பண்றது, பாலை குடிச்சிட்டு ஜலத்தை வைக்கிறது அம்சம். அதனாலதான் இது என்ன பரமாம்சம், அம்சத்தை விட வசதி. பாலும் ஜலமும் கலந்துருந்தா எது வசதி, பாலதான் வசதியான பொருள். இந்த பாலை தான் உங்களுக்கு மிச்சம் வைக்கணும். ஆனா அண்ணம் என்ன பண்றதுன்னு, பாலை குடிச்சிட்டு பெருஞ்சலத்தை கீழே வைக்கிறது. ஆனா உபநிஷத்து என்ன சொல்றதுன்னு, அப்படி இல்ல, ஆத்மாவை தனியா உங்களுக்கு வச்சிருக்கு, அனாத்மாக்கள்லாம் தூக்கி போடுறது. இது இல்ல இது இல்ல, இது இல்ல. ஆனா என்ன, அந்யத் பரமஸ்தி, இதை விட வசதியான ஒரு பொருள் ஒண்ணு இருக்கப்பா, அகபராயதமதிகம்யதே அப்படின்னு பரமான ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு, அதை பாரு அப்படின்னு உங்களுக்கு சொல்றது. இப்ப அந்த பரம்ங்கிற பொருள் எது அப்படின்னு சொல்றதுக்காக அபரமான பொருளை தூக்கி போடுறது, நிஷேதம் பண்றது. அந்த அபரமான பதார்த்தங்களை நிஷேதம் பண்ணுவது எப்படி என்கிறதை அந்யதேவ தத்விஜிதாதன்னு சொல்லியிருக்கேன். அந்யதேவ தத்விஜிதாதன நமக்கு என்ன சொல்றார், நீயே யோஜனை பண்ணுங்க, நீ எதை அறிந்து கொண்டிருக்காயோ, ஐம்புலங்கள்னாலையும் மனதினாலையும் உலகத்தை எதை நீ அறிந்து கொண்டிருக்காயோ அவைகள்லாம் ஒரு பக்கம் வை, அவைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாரு, அதெல்லாம் ஆத்மா இல்லையே தானா. இதுக்காக அவன் யோஜனை பண்ணினான், நான் அறிந்ததான பதார்த்தங்கள் எதது இருக்கு, வியக்தமான பதார்த்தங்களை அறிந்து கொண்டிருக்கேன். வியக்தமான கிராஸ் ஆப்ஜெக்ட், பெருசா இருக்கும், ரொம்ப சின்னதா இருந்தா என்னால கிரகிக்க முடியல. சவுண்ட் ரொம்ப சின்னதா இருந்தா காது கேட்கல, கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க டிவியில அப்படிங்கிறேன். சின்னதா இருந்தா கேட்கல, ரொம்ப மைண்ட் சென்டா இருந்தா முக வாசனை அறியல. அதே போல ரொம்ப சின்ன பொருளா இருந்தா கண்ணு தெரியல, வெறும் எட்டி ஒரே ஒரு சின்ன முடி இருக்கு, கண்ணுக்கு தெரியல. என்ன பண்றது, அது என்ன கிட்ட வந்தாதான் தெரியுது. அதாவது நாலஞ்சு பொருள் சேர்ந்திருந்தா அப்படா நன்னா தெரியுது. அப்ப என்ன, சூட்சமான பொருளா இருந்தா தெரியல. எதுவும் சூட்சமா இருந்தா உங்க புலனுக்கு ஆகாது. அப்ப நீங்க பார்த்த பொருள் எல்லாம் எப்படி இருக்கு, ஸ்தூலமா இருக்கு, வியக்தமாக இருக்கு. வியக்தமா இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு பொருளை சொன்னா அதுக்கு மாறுதலாக இன்னொரு பொருள் இருந்துட்டே இருக்கு உலகத்துல. ஒன்ன சொன்னா அதுக்கு அகைஸ்டா ஒரு பொருள் இருக்கு. சக்கரை திதிப்பா இருக்குன்னா கசக்கிறதுக்கு வேப்பம் பழம் இருக்கு. என்ன பண்றது, காரம் அதுக்கு ஆபத்துக்காக புளிப்புன்னு ஒண்ணு இருக்கு. இப்படி லோகத்துல எந்த பொருளா இருந்தாலும் சரி அதுக்கு பிரதியோகியான ஒரு பொருள், அதோட சம்பந்தமான ஒரு பொருள் இருந்துட்டே இருக்கு. அதான் சவிரோதம். எந்த பொருளோ அது எப்படி ஒண்ணு வியக்தமா இருக்க, இன்னொன்னு வியக்தமா இருக்கிறதுனால அல்பம் ஒரு சைஸ் இருக்கு. அது ஒரு டேபிள்னா இவ்வளவுதான் இருக்கணும், சேர்னா இவ்வளவுதான் இருக்கணும், வீடுனா இவ்வளவுதான் இருக்கணும். நம்ம கேட்கறோம் எவ்வளவு பெருசு, போய் பாருங்க சார்ல இது எவ்வளவு என்ன, இது ஒரு படி பிடிக்குமா ரெண்டு படி, என்ன தினந்தோறும் சமையல் பண்றவாளே இவா போய் கேட்கறான், அவன் அவன் சமையல் பண்றதுக்கானோ என்னமோ, இது ஒரு படி பிடிக்குமா ரெண்டு படி பிடிக்குமான்னு கேட்கறான். அப்ப என்ன, ஒரு பொருளுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு பரிணாமம் இருக்கு, பரிமாணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அல்பமா இருக்கு, வியக்தமா இருக்கு, அல்பமா இருக்கு, தன்னோட கூடிதான் இன்னொரு விரோதமான ஒரு பதார்த்தத்தோட கூடி இருக்கு. எந்த பதார்த்தமா இருந்தாலும் அது அனித்தியம், ஒரு நாளைக்கு அழியக்கூடியதான பொருள், அழியாதுன்னு நம்ம நினைச்சுன்றதுமே தவிர அது அழியத்தான் அழியது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாங்கினா அப்படியே இருக்கும் சார், ரொம்ப நாள் இருக்கும் நினைச்சோம். அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் ரெண்டு மூணு சொட்ட விழுந்தா தூக்கி போட்டோம், பிடிக்கல. அப்ப என்ன, எல்லா பொருளும் அனிச்சமாகத்தான் இருக்கு, நிச்சயமான பதார்த்தம் உலகத்துல காணவே இல்லை. இன்னொன்னு என்னன்னா, அதனாலேயே அநேகம், ஒவ்வொரு பொருள் மாதிரியே கோடி கோடி பொருள் இருக்கு உலகத்துல. ஒரு குடமா எத்தனை குடம், எத்தனை வத்திரம், எத்தனை தூணு. லோகத்துல பாருங்க, உங்க கண்ணுக்கு சில தெரியறது சில தெரியலையே தவிர உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் அதுக்கு நிறைய திங்ஸ் இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதோடைய அசுத்தம் எந்த பொருளா இருந்தாலும் கலந்து இருக்கு, இன்னொரு பதார்த்தத்தோட கலந்துதான் இருக்கு. பஞ்சபூதங்களுடைய பிரக்கிரையிலேயே சுத்தமா வைக்கல சுவாமி, எல்லாத்தையும் எல்லாத்தையும் கலந்துட்டார். விவகாரம் புதுசா கடைக்காரன் கலக்க வேண்டியது இல்ல, எல்லாமே அவரே ஆரம்பிச்சுட்டார் வந்துட்டு. அதுல உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாம் இப்படித்தான் இருக்குன்னு இத்தனை சொன்னாரோ இல்லையா இந்த சிஷ்யன். நீ பார்த்த அறிந்த பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவன் வந்து அறிந்த பொருள்கள்லாம் ஒரு சின்ன பரிமாணத்தோட கூடி இருக்கு, அது குட்டமா இருக்கு, வியக்தமா இருக்கு, அது சவிரோதமா இருக்கு, அது அனித்தியமா இருக்கு, அது அநேகமாக இருக்கு, அது வந்து அசுத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்துன்னு வந்த பிறகு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இவைகள் எல்லாம் பிரம்மத்துல இல்லைன்னு. அந்நேவ தத் விஜிதாது, எதை நீ அறிந்தியோ அதை விட வேறு வேறுன்னு சொன்னதுமே என்ன சொன்னார், அவனுக்கு பிளட் கேட் ஓபன் ஆயிடுது. ஓஹோ, ஆத்மான்னா எப்படி இருக்குன்னா, ஆத்மா சின்னதா இருக்காது, அது ஒரு சைஸ் இருக்காது, அதோட இல்ல ஆத்மாவுக்கு விரோதியே கிடையாது, எல்லாரிடத்துலயும் எங்கும் இருக்கு. ஆத்மாவானது நித்தியம், பொருள் எல்லாம் இருக்கிற காலத்திலயும் இருக்கும், பொருள் எல்லாம் போன பிறகும் இருக்கும். அதுக்கு அப்படின்னு ஆத்மா ஏகம், ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்குன்னா தனித்தனியா இல்லையே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்குன்னா வெவ்வேறையா தான் இருக்கணும், ஒரே சமயத்துல ஒருவர ரெண்டு இடத்துல இருக்க முடியாது. ஏகம்னா ஆகாசம் மாதிரி எங்கேயும் இருக்கலாம், அதோட ஆத்மா சுத்தம், பஞ்சபூத பதார்த்தங்களுடைய சம்பந்தமே இல்லை. ஓ, இத்தான பொருள் அர்த்தம், ஆத்மா விதிதாதன்யது அந்யதேவ தத் விதிதார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தினால அவருக்கு என்ன புரிஞ்சது, ஆத்மா மகத்து, ஆத்மா அவிரோதி, ஆத்மா நித்யம், ஆத்மா ஏகம், ஆத்மா சுத்தம், இத்தான பொருள் அவன் புரிஞ்சுட்டான். இத்தனை புரிஞ்சுட்ட பிறகு இவ்வளவு தானா ஆத்மாவுக்குன்னு கேட்டான், அதோட நிற்கத இந்த தர்மங்களும் ஆத்மாவில இல்லைன்னு. இப்ப இதுவரைக்கும் இத்தனை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுட்டோம், இந்த தர்மங்கள் ஆத்மாவில இல்லப்பா அப்படின்னு இவனை புரிய வைக்கிறதுக்காக தான் அதோ அவிதிதாததி அப்படின்னு ஆச்சாரியன் சொன்னார். இதான் அடுத்ததான அந்யதேவ தத்விஜிதாதுங்கிறது நம்ம புரிஞ்சுண்டது எப்பவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கடைசி மூச்சு பறையும் தான் இந்த ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தரம் நடத்திட்டு இன்னும் என்ன ஞாபகம் வச்சு சொல்லக்கூடாது, இந்த தத்துவமானது எப்பொழுதும் நமக்கு ஞாபகம் இருக்கணும். இத்தனை உலகத்தில் இருக்கிற பதார்த்தங்களோட வேறானது அப்படின்னு சொன்ன பிறகு அது இத்தனை விதமா இருக்கு நம்ம தெரிஞ்சுட்ட பிறகு அதுக்குனால சொல்ற அதோ அவிஜிதாததி, அறியப்பட்ட பொருளை விட வேறானதுன்னு. அறியப்பட்ட பொருளை விட வேறானது என்று சொன்னதுனால நமக்கு என்ன புரியுறது அப்படிங்கறது இப்ப பாக்கலாம். அத்துதரவி அவிதிதம் விதிதாதன்யதுன்னு சொன்ன அப்பொழுது அறியப்பட்ட அறியப்படாததான பொருள் என்று இருக்கட்டமே ஆத்மா, ஆத்மா அறிந்த பொருள் இல்லை அப்படின்னு சொன்னேள். அறியப்பட்டதான பொருள் இல்லை என்று சொன்னதுனாலே நமக்கு ஆத்மா என்னமா இருக்கும்னு ஒரு ஐடியா ஃபார்ம். ஆத்மா அனல்பமாகவும், ஆத்மா அவிரோதமாகவும், ஆத்மா நித்தியமாகவும், ஏகமாகவும், சுத்தமாகவும் ஆத்மா இருக்கு என்றதான ஒரு அபிப்பிராயத்துக்கு நான் வந்தேன். அப்ப ஆத்மா அவிஜிதமாக இருக்கட்டுமே, அறியப்படாத பொருளாக இருக்கட்டுமே அப்படின்னு. அப்படி இல்லப்பா, ஏன் விஞ்ஞான அனபேட்சத்வா, ஆத்மா வந்து விஞ்ஞான அபேட்சமாக இல்லை. லோகத்துல எனக்கு இது தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்க, தெரியாதுன்னு சொன்னதுமே என்ன சொல்றோம், இன்னொத்த ஏன்னா தெரியாதுங்கிறேன், அது கத்துப்பேன். எந்த பொருளா இருந்தாலும் எப்போவா இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தெரியலேன்னு சொன்னா அதை அறிஞ்சுக்கணும். எதுவா இருந்தாலும் அது தெரியலன்னா போனா போட்டோம்னு விடக்கூடாது. நம்ம வாசித்தது போறோம், நமக்கு எல்லாம் கிருதார்த்தாலும் ஆயிட்டோம், இது வேற எங்கேயாவது இருக்கலாம், பணத்துல வரலாம், வேற எங்கேயாவது வரலாம், படிப்புல மட்டும் வரப்படாது. எத்தனை கோடி வருஷங்களானாலும் தெரியாத விஷயத்தை நாம் அறிந்து கொண்டே இருக்கணும். அதற்காக தான் சர்வதா சர்வகாலமும் வேதாந்த சிரவணம் பண்ணி கொண்டே இருக்கணும். சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரஜெக்டா அதர்வாய ஜேஷ்டபுத்ராய பிராஹா. பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டா. ஒவ்வொன்னையும் அது செஞ்சுன்னு இதை செஞ்சுன்னு இவைகளுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடியதான பிரம்ம வித்தியை அறிந்து கொண்டே இருக்கணும். அது ஏன்னா இன்னைக்கும் சரஸ்வதி மாதாவும் கத்துண்டே இருக்கணும். எப்படி அம்பாளுக்கு சேவை பண்ணு, சகா மரதமா வாணி சவ்ய தட்சிண தேவிதா. எதற்காக எனக்கு வந்த ஞானம் பரிபூர்ணமாகவே இருந்து அது ஞானத்தோட ஞான திருத்தாலா இருக்கப்படாது. போயிடுது போறோம் அப்ப ஒரு பொருள் எனக்கு புரியவில்லை என்று தாங்கள் சொல்வீர்களேயானால் இம்மிடியேட்டா நெக்ஸ்ட் வருது, அப்ப அறிந்து கொள்ளுங்கள். அப்ப அறிந்து கொள்ளுங்கள் ஒரு விஞ்ஞானத்தை அபேட்சிக்கிறது. எனக்கு புரியவில்லைன்னு சொன்னால் அடுத்ததா என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ள ஒரு அறிவை எதிர்பார்க்கிறது. பிரம்மமானது இன்னொரு அறிவை எதிர்பார்க்கலப்பா, அதனால அவிஜிதம்னு சொல்ல. எப்படி அந்த தாட் ப்ராசஸ் எப்படி போறதுன்னு பாக்கணும். அது வந்து அவிஜிதா தன்யது அப்படின்னு சொன்னார். அறியப்படாத பொருளை விட வேறானது. அறியப்படாத பொருள் என்று தாங்கள் எதனை சொல்வீளோ அப்பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்கு, இன்னொரு அறிவை எதிர்பார்க்கிறது. எனக்கு இது தெரியாதுன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க, அது எப்படி நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன். அதே விதமாக ஆத்மாவானது இன்னொரு அறிவை எதிர்பார்க்கிறதா, எதிர்பார்க்கலை. ஆகையால் அறியப்படாத பொருள் என்று சொல்ல முடியாது. அதனால அஸ்துதரி அவிஜிதம் விஞ்ஞான அனபேட்சத்வா. எது அவிஜிதம் தத் விஞ்ஞானாபேட்சம். எது வந்து அறியப்படவில்லையோ அது விஞ்ஞானாபேட்சமா இருக்கு. எப்படி அவிஜித விஞ்ஞானாயி லோகே பிரவர்த்தி. லோகத்துல மனுஷியெல்லாம் எதுக்கு பிரவர்த்திக்கிற, அறியாத பொருளை அறிவதற்காகத்தானே பிரவர்த்திக்கிறேன். இது தெரியல அதுக்கிறோம், கம்ப்யூட்டர் தெரியல சொல்லி கொடுக்கறவங்க போய் கேட்டுக்கிறோம், அந்த விஷயம் புரியல அது என்ன தெரியல, சங்கீதம் தெரியல இது என்ன சுவாமி ராகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓஹோ இப்படியா, இதுக்கு என்ன மூர்த்தனா, இதுக்கு என்ன கிராமம், இதுக்கு எப்படி தாய், இதுக்கு எப்படி வருகைகள், இவை எல்லாம் பெற்று கேட்டுனா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எந்த பொருளா இருந்தா நமக்கு தெரியலையோ அந்த பொருளை கேட்டு புரிஞ்சுக்கிறோம். இந்த பிரம்மமானது புரிந்து கொள்ளவில்லை எனக்கு தெரியாது என்று சொன்னீங்களேனால் அதை அறிவதற்கு ஒரு ஒரு அறிவை தாங்கள் எதிர்பார்க்க இல்லையா. லோகத்துல அறியாத பொருளை அறிவதற்காகத்தானே பிரவர்த்தி இருக்கு. இதம் தூ இந்த பிரம்மம் என்றால் விஞ்ஞான அனபேட்சம். இது ஒரு அறிவையும் எதிர்பார்க்கல, சாஸ்திரமான அறிவை எதிர்பார்க்கறதா இல்ல, ஆசாரிய அறிவை எதிர்பார்க்கறதா இல்ல, எதையும் எதிர்பார்க்கல. அப்ப இது அறியாத பொருள் சொல்வீட, லோகத்துல அறியாத பொருளா இருந்தால் ஒரு ஆச்சாரியனையோ ஒரு சாஸ்திரத்தையோ ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்தா அதனால நமக்கு வரலாம். எதையும் எதிர்பார்க்கலையே, எதிர்பார்க்கலன்னு நாங்க ஏன் வாசிக்கிறதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ல போறேன், சாஸ்திரம் என்ன பண்றது, ஆச்சாரியன் என்ன பண்றார், இவன் எல்லாம் எப்படி வர்றதுங்கிறது பின்னால பதில் சொல்ல போறேன். ஆனா உண்மை என்ன, இந்த பிரம்மமானது ஓர் அறிவையும் எதிர்பார்க்கலை. இதன்பும் விஞ்ஞான அனபேட்சம். தஸ்மாத் ஏனப்பா விஞ்ஞான ஸ்வரூபத்வாத். இதுவே விஞ்ஞான ஸ்வரூபத்வமே. இருட்டு, இருட்டுல இருக்கிற பொருள்கள் எல்லாம் தான் அறியப்பட வேண்டுமே எனால் வெளிச்சத்தை எதிர்பார்க்கும். வெளிச்சமானது இன்னொரு வெளிச்சத்தை எதிர்பார்க்கிறதோ, குடம் இருக்கு, குடத்தை நாம பார்க்கணுமே ஆனால் அதற்கு மேல இருக்கக்கூடியதான இருட்டை போக்கினால்தான் குடத்தை அறிய முடியும். இருட்டு நீக்குவதற்காக வெளிச்சத்தினுடைய எதிர்பார்ப்பு இருக்கு குடத்திற்கு. வெளிச்சமானது நமக்கு அறியப்படணுமே ஆனால் இன்னொரு வெளிச்சத்தினுடைய எதிர்பார்ப்பு இருக்கோ இல்ல. அதே விதமாக குடத்தையோ மற்ற பதார்த்தங்களோ அறியணுமே ஆனால் உங்களுக்கு அறிவு வேணும். அறிவை அறிவு அறிய இன்னொரு அறிவு வேண்டாம். தஸ்மாத் விஞ்ஞான ஸ்வரூபத்வா. இந்த ஆத்மா விஞ்ஞான ஸ்வரூபம். சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா, ஞானமானந்தம் பிரம்மா, சாதேர் சாது பராயணம் அப்படின்னு கேவல விஞ்ஞான கனஸ்வரூபம். சின்மாத்திர ஸ்வரூபம், ஞானமாத்திர ஸ்வரூபம், அதை அடைவதற்கு இன்னொரு ஞானம் வேண்டியதில்லை. கஸ்மாத் விஞ்ஞான ஸ்வரூபத்வாத் நஹி யஸ்ய யத் ஸ்வரூபம் தத்தேன அன்யதஹ அபேட்சதே. எது எதனுடைய ஸ்வரூபமோ அது இன்னொரு பொருளால அது வேணும்னு எதிர்பார்க்காது. சக்கரை திதிக்கணுமே ஆனால் கொஞ்சம் அதுல இன்னொரு சக்கரை போடுங்க சார், அப்பதான் முதல் சக்கரை திதிக்கணும் சொல்லிவிடும். சக்கரை திதிக்கணும், காஃபி திதிக்கணும்னு கொஞ்சம் சக்கரை போட்டுக்கிறேன், டீ திதிக்கணும்னு சக்கரை போட்டுக்கிறேன், சக்கரை திதிக்கணும்ங்கிறதுக்காக வேற சக்கரை போட்டுக்கிறேடா. ஏன் சுவாமி, இந்த திதிப்புங்கிறது அதுக்கு சொரூபம். புளிக்கணும்னு கொஞ்சம் புளிய போடுறேன், புளியே எனக்கு புளிக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணும், வேற புளிய சேர்க்கிறேன், வேற ஏதாவது சேர்க்கிறேன். அப்ப என்ன, எது எதனுடைய ஸ்வரூபமோ அது தன்னுடைய சமாஜாதீயமான பொருளை எதிர்பார்க்கிறது இல்லை. இந்த ஆத்மாவோ அறிவு ஸ்வரூபம், ஆகையால் இன்னொரு அறிவை எதிர்பார்க்காது. நஹி யத்ய யத் ஸ்வரூபம் தத் தேன அன்யதஹ அபேக்ஷதே. இந்த பாஷ்யம் எல்லாம் படிக்கிற காலத்துல கிளியரா புரியுற போல பதம் பதமா இருக்கும். ரெண்டு நாள் ஆனவரும் ஆத்துக்கு போனால ஏனால் அந்த த்ரெட் ஆஃப் தாட் போயிடுதுன்னு வச்சுக்கல, எங்கேயோ இருக்கும் கொஞ்சம் கவனிச்சு. ஏன்னா சுவிசாரணீயமான ஒரு பதார்த்தம், இதை வச்சுட்டுதான் கடோபநிலத்துல சுரத்ய தாரா நிதிதா துரத்ய துர்கம் பதத்தத் கவயோ வதந்தி கத்தி மனையில் நடக்கிற போல கொஞ்சம் ஏமாந்தா கே விழுந்து போடும், இல்லதான் என்னடா கால அறுத்துக்கும். அதே விதமாகத்தான் என்ன கொஞ்சம் ஏமாந்தாலும் உனவே புரியல. ஆனா அது கொஞ்சம் கவனிச்சுட்டா இது இது ஒண்ணுதான் முக்கியமான நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம். அவ்வளவு கிளியரா சொல்லிட்டு இருக்கேன், நகி எஸ்ய எத் ஸ்வரூபம், எது எதற்க ஸ்வரூபமோ தத்தேன அந்யதோ அபேட்சதே, அது வேற எதையும் எதிர்பார்க்கவில்லையே. ஸ்வதையேவ அபேட்ச, தனக்குத்தானா அபேட்சம் இல்லையே. அனபேட்சமேவ சித்தத்வாது அபேட்சான் வினைவ சம்பன்னத்வாது, ஒரு அபேட்ச இல்லாமலேயே அதுக்கு அந்த குணமானது வந்திருக்கு. சக்கருக்கு திணிப்பு வேற எதையும் எதிர்பார்க்காம வந்திருக்கு. உப்புக்கு உப்பா இருக்கும் தன்மையானது எதிர்பார்க்கலே வந்திருக்கு. புளியில புளிப்பானது தானா வந்திருக்கு. மிளகாயில காரமானது தானா வந்திருக்கு, வேற யாரும் எதையும் ஆட் பண்ணல. அதே போல பிரம்மத்துக்கு சைத்தன்யம் தானா இருக்கு, அது அறிவது, அது இன்னொரு அறிவால அறிய மூட்ட வேண்டியது இல்லை. பிரதீபா, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுங்களேன், பிரதீபா ஸ்வரூப அபிவியக்தம் ந பிரகாசாந்தரம் அந்யதா அபேட்சதே. ஒரு தீபம் இருக்கு, அந்த தீபமானது ஸ்வரூப அபிவியக்த தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டுவதற்கு ந பிரகாசாந்தரம் அபேட்சது. இங்க ஒரு பல்பு இருக்கு, அந்த பல்புனால லைட் போட்டு ரூம் முழுக்க பிரகாசிக்கிறது, எல்லா பொருளும் தெரியுது. ஆனா அந்த பல்பு தெரியணும்னா இன்னொரு டார்ச் லைட் போட்டாதான் சார் தெரியும் அப்படிங்கிற. தீபத்தை உலகத்தில் இருக்கிற மற்ற பொருள்களை தான் பிரகாசிக்கிறது, தன்னை பிரகாசித்துக் கொள்வதற்கு இன்னொரு தீபத்தை எதிர்பார்க்கிறது இல்லை. பிரதீப ஸ்வரூப அபிவியக்தோ ந பிரகாசாந்தரம் அபேட்சது அந்யதா அபேட்சது ஸ்வதோவா, தனக்கு தானே தான் தான் இருந்தா தான் தன்னை காட்டும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. எத்ய அனபேட்சம் சித்தம், எது உலகத்துல வேற என்ன எதிர்பார்க்கவில்லையோ அதுக்கு என்ன சொல்லிருக்கேன் சித்தம். இந்த கோவில்ல யார் சார் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணது, எப்ப பிரதிஷ்டை பண்ணது? இல்ல சார், அது ஸ்வயம்பூர்ணம். ஒருத்தர் பிரதிஷ்டை பண்ணாமலேயே இருந்ததுன்னு என்ன அர்த்தம்? ஸ்வதோ ஜாதம், ஸ்வதோ பூதம், ஸ்வதோ பவம், ஸ்வயம்பூ அப்படின்னு அப்படின்னு இன்னொருத்தர் ஒரு காலத்தை அதை கொண்டு வந்து வச்சு ஆனதில்லை அப்படின்னு சொன்னதுக்கு எப்படி சொல்றோமோ அதே விதமாகத்தான் இந்த பதார்த்தம் என்னன்னு இன்னொரு பிரகாசத்தினால் அவர்ல அது எப்பவுமே இருக்கு. நகி பிரதீபஸ்ய ஸ்வரூப அபிவியக்தௌ ஏவம் சித்தம் பிரகாச, பிரதீப ஸ்வரூப அபிவியக்தௌ பிரகாசாந்தரம் அந்யதோ அபேட்சதே ஸ்வதோவா, யஜ்ய அனபேட்சம் தது ஸ்வதேவ சித்தம் பிரகாசாத்மகத்வாத், பிரகாசஸ்வரூபத்வாத், ஆத்மான ஸ்வரூபம், பிரகாசமே அதனுடைய ஸ்வரூபம். ஆகையால் பிரதீபத்த அபேட்சதோபி அனர்த்தகத்திய, அந்த பிரதீபமும் இன்னொரு பிரதீபத்தை கொண்டு வந்து அங்க வச்சாலும் அதை வேஸ்ட், இன்னொரு பிரதீபம் இல்லாமலே இந்த தீபம் தெரியும். ஆகையால் அது வேஸ்ட் தான். அனர்த்தகத்திய பிரகாசே விசேஷா பாவா, அந்த தீபம் வந்ததுனால இந்த தீபத்துல ஒரு விசேஷமும் ஏற்படவில்லை. ஆகையால் ஆத்மா இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவை பத்தி நீங்க புதுசாக அப்பதரம் கேட்டாலும் அந்த ஆத்மாவில வித்தியாசம் ஒன்றும் ஏற்படல. குடமானது இருட்டா இருந்தது, அந்த இருட்டா இருக்கிற குடத்தை வெளிச்சம் கொண்டு வந்தா அது மேல இருட்டு போச்சு. அதே போல ஆத்மாவுக்கு மேல ஏதாவது இருந்து போறதா இல்ல, ஆத்மா எப்பொழுதும் ஒரே சுருள் மாட்டான். நகி பிரதீபத்திய ஸ்வரூப அபிவியக்தௌ பிரதீப பிரகாசனா அர்த்தவான், ஒரு தீபமானது தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டுவதற்காக காட்டும் காலத்தில் பிரதீப பிரகாசா இன்னொரு தீபத்தினுடைய பிரகாசமானது அர்த்தவான், அதுக்கு உபயோகப்படுகிறதா இல்ல? நைவம் ஆத்மனான்யத்ர விஞ்ஞானம் அஸ்தி, அட்லீஸ்ட் அங்க நீங்க என்ன சொல்வேள், இந்த தீபம் இருக்கு, இந்த தீபத்தை நாம் விளக்க இன்னொரு தீபத்தை கொண்டு வருவேன்னு நீங்க சொல்லலாம். இங்க ஆத்மா நடத்துல இன்னொரு பொருளை கொண்டு வரவும் முடியாது உங்களது. ஏன் சுவாமி? நைவம் ஆத்மனா அந்யத்ர விஞ்ஞானம் அஸ்தி, உலகத்துல ஆத்மாவை தவிர ரெண்டாவது பொருள் அறிவுங்கிறதே கிடையாது. அறிவு என்றால் ஆத்மா தான், ஆத்மாவை தவிர அறிவுங்கிறதே கிடையாது லோகத்துல. என்ன சொல்ல பொருள், தீபத்துக்கு வேணா இன்னொரு தீபத்தை கொண்டு வரலாம், ஆத்மாவை தவிர இன்னொரு அறிவு கொண்டு வரலாம் பாக்கலாம். ஆத்மா அறியப்படல சார், ஆத்மாவை அறிவூட்டுவதற்காக இன்னொரு அறிவால் நான் பார்க்கிறேன் அப்படின்னு தாங்கள் சொல்வேளையானால் இந்த ஆத்மாவை தவிர ரெண்டாவது அறிவு இல்லையப்பா, நான் என்ன பண்றது? ஏவம் ஆத்மனா அந்யத்ர விஞ்ஞானம் அஸ்தி ஏன ஸ்வரூப விஞ்ஞானேபி அபேட்சியத இருக்குமே, ஆனால் இந்த ஆத்மாவை காட்டுவதற்காக அந்த அறிவை நான் கொண்டு வருகிறேன், அறிய முயற்சி பண்ணுகிறேன் என்று தாங்கள் கூறலாம். ஆத்மாவை தவிர ரெண்டாவது அறிவே இல்லையே உலகத்துல. வீரோதயே இதுவரைக்கும் கேட்டுதான் சிஷ்யம், நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ பாட்டு சொல்லிட்டே போறல, உலகத்து ஆத்மாவை தவிர வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பிரகாசம் இன்னொரு பிரகாசத்தை எதிர்பார்க்காதுங்கிற. அப்ப உங்க வேதாந்தம் எல்லாம் என்ன பண்றது? ஆத்மாவை அறிவுத்தா தானே வந்துருச்சு, ஆத்மாவை சொல்றதுக்காகத்தானே இருந்திருக்கு. ஆகையால் முன்னும் முன்னும் விரோதமா பேசுறல. ஸ்வரூப விஜ்ஞானே விஜ்ஞான ஸ்வரூபத்வா விஜ்ஞானாந்தரம் நாபேட்சத. இது ஸ்வரூப விஜ்ஞானம், அது விஞ்ஞான ஸ்வரூபமாக இருக்கு. விஞ்ஞானத்தை ஒண்ணுல அறிவே அதனுடைய உருவம், அதற்காக இன்னொரு அறிவை எதிர்பார்க்கறதில்லை. அப்படின்னு தாங்கள் என்ன சொல்றோம், எல்லாம் அசத்து தான், எல்லாம் சரியா இல்ல. ஏன் லோகத்துல வந்து திருஷ்ய தேகி விபரீத ஜானம் ஆத்மனி. நான் லோகத்துல கேக்குறேன் எல்லாரையும், சாமி ஆத்மாவ தெரியுமா ஆத்மாவ தெரியுமா, ஒவ்வொருத்தரும் சொல்ற ஆத்மா தெரியலேங்கிற சில பேர். சில பேர் இதோ நான் தான் ஆத்மான்னு சரீரத்தை காட்டுறான், சில பேர் கண்ணை காட்டுறான், சில பேர் காதை காட்டுறான். ஆத்மான எங்க இருக்குன்னு ஆத்மாவது விபரீத ஜானம் பிராந்தி ஜானம் இருக்கு. ஆத்மாவில தெரியாதுங்கிறான், ஆத்மாவில பிராந்தி ஜானம் இருக்கு. சம்யஜானம் ஜானாமி ந ஜானாமி இது ஆத்மன். அதோட இல்ல நமக்கு உண்மையான ஞானம் தெரியுமா, ஆத்மா அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏனால் என்ன சொல்லணும், ஆத்மா தானே ஞானம், அறிவு ஞானத்தை அறிஞ்சல. எனக்கு ஞானம் இருக்கே, ஆத்மாவை பத்தி தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லணும். யாரையாவது கேட்ட பாருங்க, ஆத்மாவை தெரியுமா அப்படின்னா அப்படின்னு ஆத்மா நமக்கு பொருள் இருக்குன்னு தெரியல. உனக்கு பிரம்மன் தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னா பிரம்மவா அப்படிங்கிறானே தவிர, அவனே பிரம்மம்னு நீங்க சொல்லல. அவன் பிரம்மாத்மின்னு சொல்றல சார், எத்தனை பேருக்கு உலகத்துல தெரியும். அப்ப ஆத்மா தெரியுமா, ஆத்மா அறிவு ரூபமா, ஆத்மாவது அறிவு இன்னொரு அறிவு இல்லையா, விபாடுக்கு மேட கோட கட்டிட்டே போறில்ல. நம்ம அனுபவத்துக்கு விரோதம் சரியாகவே வரமாட்டேங்கிறது. சரி, நாங்க சொல்றதுதான் ஒரு மாதிரி இருக்கிறோம், உலகத்துல சொல்றதுதான் ஒரு மாதிரி இருக்கட்டும். உங்க சாஸ்திரம் என்ன சொல்றது, சுதேச தத்வமசி ஆத்மானமே வாவே ஏவம் வைதம் ஆத்மானம் விதித்வா இதி பார்க்க, நீ அதுவாக இருக்காய், ஆத்மாவைத்தான் அறிய வேண்டும். அப்ப ஆத்மா ஒண்ணு, அதுக்கு அறிவு ஒண்ணு. ஏ தம் வைத்தம் ஆத்மானம் விதித்வா, இந்த ஆத்மாவை அறிந்து, ஆத்மா ஒண்ணு, ஆத்மாவனுடைய அறிவு ஒண்ணு. இல்ல உங்க வேதமே சொல்றது, லோகத்தில் இப்படி சொல்ற, நீங்க என்னன்னா ஆத்மாவை தவிர ரெண்டாவது அறிவே கிடையாதுங்கிற ஒண்ணு ஒண்ணும் பூர்வாபர விரோதமா இருக்கு சார். ஆகையா சர்வஸ்ருதிஷு ஆத்ம விஜ்ஞானே விஜயானாந்தராபேட்சத்துவம் திருத்தியதே. ஈச உபநிஷத்திலிருந்து 108 உபநிஷத்திலையும் எடுத்து கொடுக்க தயாருங்கிறான். சர்வஸ்ருதிஷு எல்லா வேதங்களிலையும் ஆத்ம விஜ்ஞானே ஆத்மாவை அறிவதற்கு விஜயானாந்தர அபேட்சத்துவம் திருத்தியதே. ஆத்மாவை இப்படி அறியணும், சிரவணம் பண்ணி அறியணும், மனநம் பண்ணி அறியணும், நிதித்தியாசனம் பண்ணி அறியணும், ஆச்சாரிய முகமாக உபதேசம் பண்ணி கொண்டு அறியணும், இப்படி எல்லாம் சொல்றதே ஆத்மாவை அறிவதற்கு ஓர் அறிவனுடைய எதிர்பார்ப்பும் இல்லை என்கிற தஸ்மாத் ஆயர் பிரத்யட்ச ஸ்ருதி விரோத பிரத்யட்ச விரோத ஸ்ருதி விரோத. உலகத்தினுடைய அனுபவத்துக்கும் விரோதமா இருக்கு தாங்கள் பேசுவது, ஸ்ருதியுடைய விரோதத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதமா இருக்கு. அப்படின்னு சுற்றி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ற, தஸ்மாத் அப்பா ஆச்சாரியன் அந்யதேவ தத்விஜிதாதுங்கிறதுக்கு எப்படி வேற அர்த்தம்னு சொன்னேனோ, அதே போல அதோ அவிதிதாதது என்கிற அர்த்தத்துக்கு நாம புரிந்து கொள்ள வேண்டியதான பொருள் வேற. அறியப்படாத பொருளை விட வேறானதுன்னு மட்டும் சொல்லல, ஆனா அறியப்படாத பொருளை விட வேறானது என்று சொல்றதுனால ஆச்சாரியன் எதிர்பார்க்கிறார். எதை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார், விஞ்ஞான கனஸ்வரூபம். அது வேற எதையும் எதிர்பார்க்கலை எனக்கூடியதான பொருளை சொல்லிக் கொண்டிருக்கார். அது ஒண்ணுதான் நிஜமான ஒரு பிரகாசம், மற்றதெல்லாம் பிரகாசங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல தருகிறார். சூரியோபாத நகந்த தாரகம் நேமா வித்யுதோபாந்தி கிருதோயமக்னிஹி நதத்பாசகதே சூரியோ நகசாங்கோ நபாவக. இப்படி எல்லாம் எல்லா பிரகாசங்களுக்கும் பிரகாசமா இருக்கக்கூடியதான சித் பிரகாசம், சிதேவ அதனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கறதுக்காகத்தான் இப்படி சுத்தி வளர்த்து வர, அதனுடைய அர்த்தம் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் இவன் சொன்னதான கேள்விக்கு சமாதானம் சொல்லி உண்மையான அர்த்தம் இது அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணினா அந்த அர்த்தம் நமக்கு புரியுறா போல நிலைமை சொல்லப்படுற.